ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளை அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அதற்கென்று கிரயம் செலுத்த வேண்டியது அவசியம். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் அதை குறித்து உங்களோடு கூட பேசுவார். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தரால் பிரகாசிக்கப்படுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் இப்பொழுது வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கடந்து செல்ல போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:14 வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:14 வசனம்.
ஆதலால்
தூங்குகிற நீ விழித்து
மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது
கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார், இதுதான் வாக்கு தத்தம். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். ஆங்கில வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது கிறிஸ்து உண்மையில் பிரகாசிப்பார் என்றிருக்கிறது. கர்த்தர் நம்ம மேல கிரைஸ்ட் ஷல் ஷைன் அப்பான் யூ என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உண்மையில் பிரகாசிப்பார். கிட்டத்தட்ட ரெண்டும் அர்த்தம் ஒன்றுதான். கர்த்தர் நம்ம மேல பிரகாசிக்கும் பொழுதுதான் நம்ம பிரகாசம் அடைய முடியும். அதுதான் காரியம். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை குறித்து தேவ சித்தம் என்னவென்றால் நாம் பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். வேதம் முழுவதையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலும் கூட தேவ ஜனங்களை குறித்த தேவ திட்டம் என்னன்னா தேவ ஜனங்கள் பிரகாசிக்க வேண்டும். வாசிக்கலாமா? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6:22-27 வாசிப்போம். அப்ப தெரியும்.
பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும்
அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால்
நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து
உன்னை காக்க கடவர்
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர்
கர்த்தர் தம்முடைய முகத்தை
உன்மேல் பிரசன்னமாக்கி
உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே
இவ்விதமாய்
அவர்கள் என் நாமத்தை
இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள்
அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நான் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த வார்த்தைகளை மோசேயினிடத்தில் கர்த்தர் சொல்லி இதை ஆரோன் போய் ஜனங்களுக்கு முன்பாய் சொல்லும் பொழுது நான் வந்து அந்த ஜனங்களை அந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பேங்கிற இந்த ஆசீர்வாத திட்டத்திலே பாருங்கள், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணுவார். இந்த வார்த்தைகளை மோசே எழுதினதல்ல, இந்த வார்த்தைகள் ஆரோனால் சொல்லப்பட்டதல்ல, அவங்க இருதயத்தில் வந்ததல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் தன் இருதயத்திலிருந்து சொல்லி இந்த வார்த்தையின்படி தன் ஜனத்தை ஆசீர்வதிக்க போறேன்னு கர்த்தர் சொல்றார்.
அப்ப இதுல என்ன தெரிகிறது என்றால், தேவ ஜனங்களின் மேல் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி தம்முடைய ஜனங்களை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று கர்த்தர் என்றைக்கும் வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, தம்முடைய ஜனங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். நீங்க ஷைன் பண்ணணும், எல்லா விஷயத்திலும் ஷைன் பண்ணணும், பிரகாசிக்கணும். நீ இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும், ஆவிக்குரிய காரியத்திலும் ஷைன் பண்ணணும். சும்மா இருக்கக்கூடாது, நிர்விசாரமா இருக்கக்கூடாது. உலக காரியங்களிலே ஷைன் பண்ணணும், உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க ஷைன் பண்ணணும், எல்லா இடத்துல நீங்க ஷைன் பண்ணணும்னா கர்த்தர் உங்க மேல ஷைன் பண்ணணும். ஆமென். கர்த்தர் தன்னுடைய வெளிச்சத்தை உங்க மேல வீச பண்ணிட்டாருன்னா, நீங்க எந்த தொழில் இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் இருக்கிறீங்களோ, எல்லாவற்றிலையும் நீங்க பிரகாசிப்பீங்க. அதுதான் காரியம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல பிரகாசிக்கணும். பாருங்க, வேதத்துல நிறைய சம்பவங்கள் இருக்கு. இன்னொரு புதிய ஏற்பாட்டில் இன்னொரு ஆதார வசனத்தை காட்டுகிறேன் பாருங்கள். 2 Corinthians 4:6-7 வாசிக்கலாம்.
இருளில் இருந்து வெளிச்சத்தை,
இருளில் இருந்து வெளிச்சத்தை
பிரகாசிக்க சொன்ன தேவன்,
வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள,
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள
தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை,
தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்.
அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல்
தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி
இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்.
பாருங்க, இடத்துல பவுல் எங்கேயோ கம்பேர் பண்றாரு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் இல்லையா. ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்துக்கு போறாரு, ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் இருளில் இருந்ததான பூமியை கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுதினர், வெளிச்சம் உண்டாயிற்று. அதை கம்பேர் பண்றார், எப்படி இருளில் இருந்த பூமியை தேவன் வெளிச்சத்திலே பிரகாசிக்க பண்ணினாரோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலும் கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களில் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். முழு உலகம் இருண்டு கிடந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்பி அதை பிரகாசிக்க பண்ணினார். அதே போல இருந்து கிடந்ததான் நம்முடைய இருதயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற அந்த அறிவாகிய ஒளி வந்து நம்மை பிரகாசிக்க பண்ணிற்று. அப்ப தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயத்தில் பிரகாசித்து விட்டது. ஆனால் அந்த பிரகாசித்த அந்த ஒளியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த ஒளியை இழந்துடக்கூடாது. அந்த ஒளியை இந்த பொக்கிஷம் என்று பவுல் சொல்லுகிறார். அந்த ஒளியை சாதாரணமா சொல்லல, அந்த ஒளியை குறித்து அவர் சொல்லும் பொழுது இந்த பொக்கிஷம், அந்த உலகத்தில் நமக்கு பணமோ பொருளோ நகையோ நிலமோ அது பொக்கிஷம் கிடையாது. பொக்கிஷம் என்ன தெரியுமா, கிறிஸ்துவின் முகத்திலிருந்து பிரகாசித்ததான அந்த மகிமை, அதுதான் நமக்கு பொக்கிஷம். வேற எதுவுமே நமக்கு பொக்கிஷம் இல்லை. காணப்படுகிறவைகள் எல்லாம் அனைத்தியமானவைகள், எதுவும் பொக்கிஷம் கிடையாது. எதையும் நம்ம தூக்கிட்டு போக போறது கிடையாது, எதுவும் நமக்கு சொந்தமானது கிடையாது. புரியுதா? தேவ சமூகம் அவருடைய பிரசன்னம் அந்த மகிமை, அதுதான் நமக்கு பொக்கிஷம். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. நீங்க சொல்லலாம், இந்த வீடு எனக்கு சொந்தம், இந்த லேண்ட் எனக்கு சொந்தம், இந்த நகை எனக்கு சொந்தம், இது அது சொந்தம், இது சொந்தம், கிடையவே கிடையாது. சொந்தம் கிடையாது உங்களுக்கு. நீங்க வேணா காட்டலாம் பில், இதுவா இருக்கு, நாங்க வாங்கியிருக்கிறேன், இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கிற பில். நீங்க வேணா பட்டா காட்டலாம், பாருங்க இவ்வளவு பணம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு சொந்தமானால் நீங்க பண்ண போய் எடுத்துட்டு போக வேண்டியது தானே, எடுத்துட்டு போக முடியுமா சொல்லுங்க? உங்களுக்கு சொந்தம் தானே, பரலோகம் போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போங்க பாக்கலாம். சொந்தமா எடுத்துட்டு போயிடுவீங்களே? சொந்தம் அல்ல. பரலோகம் போய் என்ன எடுத்துட்டு போவோம் தெரியுமா? தேவ மகிமை மட்டும் எடுத்துட்டு போவோம். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய ஆஸ்திகள் எதையும் தூக்கிட்டு போக போறது கிடையாது. பொண்ணையும் பொருளையும் நகையும் நிலத்தையும் வீட்டையும் தூக்கிட்டு போக போறது கிடையாது. தேவ சமூகத்தோடு தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு பரலோகம் போக போறோம். அது ஒன்றுதான் நமக்கு சொந்தம், வேற எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. அதை வைத்துட்டு நம்ம இதுதான் என்னுடைய ஆஸ்தி, எதுவுமே நமக்கு ஆஸ்தி கிடையாது. நம்முடைய சொந்த சரீரமே நமக்கு ஆஸ்தி கிடையாது, அதை இந்த உலகத்தில் விட்டுட்டு தான் போக போறோம். நம்முடைய ஆத்மாவிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு, அவருடைய முகத்தில் இருந்து பிரகாசிக்கிற அந்த வெளிச்சம், அதுதான் நமக்கு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். அந்த மண்பாண்டம் என்பது எதை சொல்லுகிறார்? சரீரத்தை சொல்றார். அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம், அதுதான் நம்முடைய சரீரம். அப்ப இந்த சரீரத்துக்குள்ள தேவ மகிமையை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். அதை பொக்கிஷமாக கடைசி வரைக்கும், இந்த உலகத்தில் வாழப்போகிற கடைசி வினாடி வரைக்கும் அந்த பொக்கிஷத்தை பத்திரமாய் நாம பாதுகாத்துக் கொள்ளணும். நடுவில் இந்த பொக்கிஷத்தை இழந்து போயிடக்கூடாது. திருடனாகிய பிசாசனை திருடனுக்கு வருவார், இழந்துடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது, கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. ஜாக்கிரதையோடு உங்கள் ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதைத்தான் இந்த வசனத்தில், இந்த தலைப்பு வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் தலைப்பு வசனத்தில் வாசிக்கிறோம்.
தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு.
மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது
கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்.
கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? தூங்கிக் கொண்டிருக்கிற நீங்கள் விழிக்கணும், விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு தூங்குற கூட்டம், இன்னொன்னு மறித்த கூட்டம். இல்லையா, ரெண்டு கேட்டகரி இருக்குது. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற ஒரு கூட்டம், மரித்தோர் என்கிற கூட்டம். மரித்தோர் என்பது எதை குறிக்கிறது என்றால், எபேசிய இரண்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்கன்னா மரித்தோர் யார் என்பது உங்களுக்கு தெரியும்.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை
உயிர்ப்பித்தார். மரித்தது என்கிற நிலைமை எப்படிப்பட்டது என்றால், இந்த உலகத்திலே அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் இன்னும் மன்னிக்கப்படாமல், பாவம் மன்னிக்கப்படாமல் அக்கிரமத்தோடும் பாவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் மரித்தவர்கள். இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயினா. அப்ப பாவத்திலே அந்த ஆத்மா ஆதாமுக்கு மரித்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அவன் தான் மரித்தவன். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த மரித்த நிலைமையில் உயிரோடு எழுப்பிட்டார். எழுப்பப்பட்ட நாம் உயிரோடு இருக்கிற கூட்டத்தில் தான் சேர்ந்துட்டு இருக்கணும். உயிரோடு இருந்துட்டு கடைசியில செய்யறாங்க, போய் தூங்குறாங்க. உயிர் இருக்குது ஆனா விழிச்சிட்டு இல்ல. உயிரோடு இருக்கிறாங்க, உயிர் இருக்குது ஆனா விழிச்சிட்டு இல்ல, தூங்குறாங்க. எங்க போய் தூங்குறாங்க தெரியுமா? டெட் பாடிக்கு நடுவில் போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? மரித்தோரை விட்டு எழுதுறப்ப எங்க படுத்துட்டு இருக்காங்க? டெட் பாடிக்கு நடுவில் படுத்துட்டு இருக்காங்க. ஒரு 10 டெட் பாடி லைன் அடிக்க வச்சிருக்குது, அதுக்கு நடுவில் போய் இவரும் போய் படுத்துட்டார். லைனா பக்கம் லைன்லயே. அப்ப எப்படி தெரியும் பாக்குறவங்களுக்கு? 11 டெட் பாடி அங்க வச்ச மாதிரிதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தால் எப்படி தெரியும்? 10 to 11 20 டெட் பாடியை தான் கணக்கில் பார்ப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில உயிர் இருக்குது, ஆனா டெட் பாடியோடு போய் என்ன செஞ்சாங்க? போய் உட்கார்ந்துறாங்க. டெட் பாடியோடு இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். ஜீவனுள்ளோரோடு நீங்கள் வாசம் பண்ணணும். ஆமென். இது எதை குறிக்கிறது தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை மரித்தவர்களாயிருக்கிற உலகத்து நபர்களோடு சரிசமமாய் பழகி, சரிசமமாய் அவங்களுக்கு ஈக்குவலா வாழாதீங்கன்னு கர்த்தர் சொல்ல வர. இது நிறைய பேருடைய விசுவாசியுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. புரியுதா? சபைக்கு வரும்பொழுது பரிசுத்தத்துக்குரிய தோற்றம் எல்லாம் இருக்குது, ஆனா வெளியில போல உலக தாக்குள்ள டோட்டல் ஈக்குவலா மிங்கிளாகிறது. ஈக்குவல் அவங்கள மாதிரியே ஸ்டைல பேசுறது. சொல்றேன் இருக்கு, அவங்கள ஸ்டைல்லே பேசுறது, அவங்கள மாதிரியே பேசுறது, அவங்கள மாதிரி நடக்கிறது, எல்லாம் டோட்டல் அவங்கள மாதிரி ஆயிடுவாங்க. வெளியில போயிட்டாங்கன்னா, உள்ள வந்துட்டாங்கன்னா பரிசுத்தமான்களின் வேஷம். ஆனா வெளியில போன பிறகு டோட்டலா உலக தாக்குதல் 100% ஈக்குவலா மிங்கிள் ஆயிடுவாங்க. அதே ஸ்டைல பேசுறது, அதே மாதிரி நடக்கிறது, ஈக்குவலா எல்லா விஷயத்திலையும் அவங்களோட இணைஞ்சு போயிடும். இதுக்கு பேரு தான் தூங்குகிறவன் போய் மரித்தோரிடத்துல போய் சேர்ந்துட்டான். கர்த்தர் இன்னைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்டதா இருக்கணும். நமக்கு உலகத்து மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்கணும். உலகத்திலே வாழ்கிற மனுஷனுக்கு நமக்கும் வித்தியாசம் வெளியரங்கமாக இருக்க வேண்டும். ஈக்குவல் அவங்களோடு நம்ம மிங்கிளாக முடியாது, மிங்கிளாக கூடாது, மிங்கிளாக முடியாது. ஒரு சரியான ஆவிக்குரிய நிலைமை நீங்க இருப்பீர்கள் என்றால் உலக தாட்களோடு உங்களால பட்டும் படாமதான் இருக்க முடியுமே தவிர க்ளோஸா போய் உங்களால எல்லா விஷயத்திலும் அவங்களோடு உங்களால் ஈக்குவலா பப்படி கொடுக்க முடியாது. எல்லா விஷயத்திலும் ஈக்குவலா அவங்களோடு உங்களால போக முடியுதுன்னா நீங்க சரியா இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம லைஃப்ல உலக தாட்களோடு பழகலாம், பேசலாம், பேசக்கூடாதுன்னு சொல்லல, பழகக்கூடாதுன்னு சொல்லல, ஆனால் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு அவங்களோட டேலி ஆகக்கூடாது. நமக்கும் அவங்களுக்கும் சிந்தனையில் வித்தியாசம் இருக்கணும், நமக்கும் அவங்களுக்கும் திங்கிங் வித்தியாசமா இருக்கணும். திங்கிங் வித்தியாசமா இருந்தா செயல்பாடு வித்தியாசமா இருக்கும், வித்தியாசம் வேணும். ஈக்குவலா மிங்கிள் ஆயிடவே கூடாது. தெய்வ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். வேற முழுவதும் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு கத்தர் அப்படிதான் சொல்றாரு. நீங்க முதல் சங்கீதம் உங்களுக்கு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். முதல் சங்கீதம் என்ன சொல்லி எப்படி ஆரம்பிக்குது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் எடுத்த உடனே, அடுத்தது என்ன? பாவிகளுடைய வழியில் நில்லாமல், அப்புறம் என்ன? பரியாசக்கான உட்காரும் இடத்துல உட்காராமல். செய்யக்கூடாதவைகள் என்னென்ன வருஷப்படுகிறார். அடுத்தது செய்ய வேண்டியவைகள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்கு பிறகு அப்படி செய்கிறவனுக்கு என்ன ஆசீர்வாதங்கிறது அடுத்தது வருது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இணையதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி நடக்கலன்னா என்ன நடக்கும்? அதுக்கு அடுத்தது சொல்லப்படுது. துன்மார்க்க அப்படி இல்லாமல் காட்சி பதலடிக்கிற பறக்கடிக்கிற பதரை போல இருப்பான் இல்லையா. அவன் நீதிமானுடைய சபையிலே நிலை நிற்பதில்லை. இந்த சங்கீதம் அற்புதமான சங்கீதம். செய்யக்கூடாததை ஃபர்ஸ்ட் வருஷப்படுத்துறாரு, செய்ய வேண்டியதை அடுத்தது சொல்றாரு, அது செஞ்சா என்ன நடக்கும்னு சொல்றாரு, செய்யாம போனா எப்படி ஆகும்னு சொல்றாரு, முடிவு என்னன்னு சொல்றாரு. அழகாக பிரிச்சு 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 அவரை ஃபர்ஸ்ட் காரியமே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காதீங்க, பாவியுடைய வழியில போய் நிக்காதீங்க. நின்னீங்கன்னா அடுத்தது அந்த பரியாசக்காரோட உட்கார்ந்துருவீங்க. நீ தெய்வ பிள்ளைகள், உலகத்தோடு கர்த்தர் நமக்கு ஒத்த வேஷம் தரிக்க சொல்லல, உலகத்தை விட்டு கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம ஆசீர்வாதமா கொண்டு வரும். நான் சொல்லுகிறேன், நான் துன்மார்க்குடைய ஆலோசனை நடப்பேன், பாவியுடைய வழியில் நிற்பேன், அதோடு கூட நான் கர்த்தருடைய வேதத்தையும் தியானிப்பேன். நடக்கவே நடக்காது, ரெண்டையும் கலக்கவே முடியாது. அங்கிருந்து வெளியில வந்தாலும் இதை செய்ய முடியும், ரெண்டையும் சேர்த்து செய்யவே முடியாது. நீங்க நினைக்கலாம் எனக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குது, நான் அங்கேயும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவேன், ஆனா வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா நான் பைபிள் படிச்சு ஜெபிச்சு தேவ பிரசனத்துக்குள்ள போயிடுவேன். அது பாடம் படிக்கிறதுல அப்படி செய்யலாம், பைபிள் படிக்கிறதுல அப்படி செய்ய முடியாது. புரியுதா? சில இருப்பாங்க வெளியிலயும் எல்லா கலண்டமும் பண்ணுவாங்க, அந்த வீட்டுக்கு நல்லா படிச்சு பாஸ் பண்ணி நல்ல மார்க்கம் வாங்கிடுவாங்க. பாடம் படிக்கிறதுல அந்த டேலண்ட காட்ட முடியும், பைபிள் படிக்கிறதுல டேலண்ட காட்ட முடியாது. அந்த டேலண்ட் எல்லாம் பைபிள் இடுபடாது. தெய்வ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதுதான் வேத வசனத்துக்குள்ள நம்ம நிற்கும் போது நமக்கு தெரியும். வெளியில நம்ம கண்ட காரியத்தை பேசி கண்ட காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருந்தால் வேத வசனத்துக்கு முன்பாக வரும்பொழுது குற்ற மனசாட்சி உங்களை துரத்தி அடிச்சிடும். பைபிளுக்கு முன்னால இருந்து நிக்க விடாது, துரத்தி அடிச்சிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து தியானிக்கணும்னா அதை கட் பண்ணணும். அப்பதான் இதுல பிரியமா இருக்க முடியும், தியானிக்க முடியும். அப்பதான் கர்த்தர் நம்மை செழிப்புள்ள ஆசீர்வாதமான நிலைமையில், ஒரு பிரகாசிக்கிற நிலைமைக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போக முடியும். ஆகையினால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம். வேதம் முழுவதும் இதை சொல்லுகிறது. நான் திரும்பவும் திரும்பவும் சொல்லுகிறேன், உலகத்திற்கு ஏற்ற விதத்தில் நம்ம வாழக்கூடாது. நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வேதம் முழுவதும் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம், அதை குறித்து சொல்லிவிட்டு நான் சில காரியத்தை கடைசியாக சொல்றேன். 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தை திறந்து கொள்வோம். 14 வசனத்திலிருந்து 18 வரைக்கும் வாசிக்கலாம்.
அந்நிய முகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது,
கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது
அவிசுவாசியுடனே
விசுவாசிக்கு பங்கேது,
தேவனுடைய ஆலயத்துக்கும்
தேவனுடைய ஆலயத்திற்கும்
விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது,
விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது,
நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி,
நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி,
அவர்களுக்குள்ளே உலாவி,
அவர்களுக்குள்ளே உலாவி,
அவர்கள் தேவனாயிருப்பேன்,
அவர்கள் தேவனாயிருப்பேன்,
அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று,
அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று
தேவன் சொன்னபடி,
தேவன் சொன்னபடி
நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள்.
நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே.
ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய்,
அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய்
அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று,
அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் சொல்லுகிறார்,
அப்பொழுது
அப்பொழுது
நான் உங்களை ஏற்றுக்கொண்டு,
நான் உங்களை ஏற்றுக்கொண்டு
உங்களுக்கு பிதாவாயிருப்பேன்,
உங்களுக்கு பிதாவாயிருப்பேன்,
நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று,
எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று
சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார்.
சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு கிளியர் கட்டா பேசுறாரு பாருங்க. அந்நிய முகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதீங்க என்றார். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்கும் பேழியாளுக்கும் இசைவு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பிரிந்து வந்தால்தான் நான் உங்கள் தேவன்கிறார். அப்படி நீங்க பிரிஞ்சு வந்தால்தான் நீங்கள் என்னுடைய குமாரனு குமார்த்திங்கன்றார். அப்படி பிரிஞ்சு வரலன்னா உங்களை என் குமாரனு குமார்த்திகளும் அக்செப்ட் பண்றது கிடையாதுன்றார். யோசிச்சு பாருங்க, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லாதவர்களை தன்னுடைய பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்றதுக்கு விரும்புறது கிடையாது. ஏன் அவர் சொல்லி அவர் பேரை எடுத்துக்கணும் என் பிள்ளைனு சொல்லிட்டு? யோசிச்சு பாருங்க, என் பிள்ளை என் பிள்ளை அவர் சொல்லி நம்ம மோசமா நடந்தோம்னா ஏன் அவர் பேர் தானே கெட்டு போகும்? ஏன் அவர் பேர் தன் பேர் அவருக்கு எடுத்துக்கணும்? அதனால் அப்படிப்பட்டவர்களை தன்னுடைய குமாரிலிருந்து குமாரத்தை எடுத்து சொல்ல கர்த்தர் விரும்புவது கிடையாது. அவர் நடுவில் இருந்து நீங்கள் புறப்பட்டு வாங்க, அப்ப நான் உங்களுக்கு தேவனா இருப்பேன், நீங்கள் எங்களுக்கு குமாரனும் குமார்த்திகளும் இருப்பீங்க என்று. இது வந்து கர்த்தர் இடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நான் சொல்றேன், உலகத்தோடு ஈக்குவலா போகாதீங்க, உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள், உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள். இது கடைசி காலத்தின் கடைசி மணி நேரம். இது செப்பரேட்டட் லைஃப் உங்களுக்கு இல்லைன்னா டிசாஸ்டர்ஸ் தான், உங்களுக்கு ஆபத்து தான். செப்பரேட்டட் லைஃப் உங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப பெரிய ஆபத்து உங்களுக்கு முன்னால நிக்குது. அதனால தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொரு வசனத்தை கூட காட்டுறேன் உங்களுக்கு, ரோமருக்கு எழுதுற நிருபம் 12:2 வாசிங்க.
அப்படி இருக்க சகோதரரே,
சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை,
நீங்கள் உங்கள் சரீரங்களை
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான,
தேவனுக்கு பிரியமுமான
ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று,
ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு,
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்,
உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்துக் கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்ப ஆராதனை நாம் என்ன நினைக்கிறோம்? அப்படியே நின்றுட்டு பாட்டு பாடி கைகளை உயர்த்தி பாட்டு பாடி அப்படி துதிக்கணும், சோத்திரம் அல்லையான்றதா ஆராதனை நினைக்கிறோம். அதை விட பெட்டரான ஆராதனை இங்க கட்ட சொல்றேன். இது புத்தியுள்ள ஆராதனை, அதை விட இன்னும் பெட்டரான ஆராதனை. கரங்களை உயர்த்துவதோ இசைக்கிறதோ அழகா பாட்டு பாடுறதோ நம்ம சோத்துடுங்கிறதோ அது வந்து ஒரு பேசிக்கான ஆராதனை. அதை விட பெட்டரான ஆராதனை என்ன தெரியுமா? உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது. இது எப்படி உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். இப்ப நீங்க வந்து சோத்திரம் பண்றோம், அலையிலையா சோத்திரம் விடுவோம், கத்தனை டைரக்டா மகிமைப்படுத்துறோம், கத்தனை துதிகளை ஏற்றுக்கொள்கிறார். ஓகே, ஆனால் நீங்க இது எங்க நடக்குது? ஒரு 4 செவத்துக்குள்ள நடக்குது. வெளியில போகும்போது புத்தியுள்ள ஆராதனைக்கு போயிடணும்.
வெடித நீங்க போறீங்க. உங்க காரியத்தில் உண்மையா இருக்கிறீங்க, உங்க காரியத்தில் நேர்மையா இருக்கிறீங்க, உங்க காரியத்தில் சொல் தவறாத ஒரு நபரா இருக்கிறீங்க, உங்க விஷயத்துல எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறீங்க. எத்தனை பாவங்கள் உங்களை நெருங்கி வந்தாலும் உங்களை பரிசுத்தமா காப்பாத்தி நிக்கிறீங்க. அது நாலு பேர் பாக்குறாங்க, இவன் எவ்வளவு உண்மையா இருக்கிறான், இவன் தான் உண்மையான கிறிஸ்தவன், இவன் எவ்வளவு நேர்மையா இருக்கிறான், இவன் தான் உண்மையான கிறிஸ்தவன், இவன் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறான், இவன் தான் கிறிஸ்தவன், இவன் எவ்வளவு எல்லாம் தட்டிக்கிறான், இவன் மட்டும் கரெக்டா இருக்கிறானே. உங்களை சுத்தின நாலு பேர் உங்களை அல்ல உங்க வாழ்க்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துறாங்க. இப்ப யார் மகிமைப்படுறது? இப்பவும் தேவனாகி கர்த்தர் மகிமைப்படுறாரு. நாலு செவத்துக்குள்ள செய்கிற ஆராதனையை விட வெளியில போய் புறஜாதிகள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்க வாழ்ந்து காட்டுறீங்க பாருங்க, அதுதான் பெரிய ஆராதனை. புரியுது? அப்ப ஆராதனைன்றது என்ன? தேவனை மகிமைப்படுத்துவது. இங்க நம்ம தேவனை மகிமைப்படுத்துறோம், ஆனால் வெளியில போய் நீங்க அந்த உண்மையான அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும் பொழுது புறஜாதிகள் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. இதுதான் பெரிய ஆராதனை. நீங்க துதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, கர்த்தரை அறியாதவங்களை கர்த்தரை துதிக்க வைக்கிறீங்க பாருங்க, அதுதான் கிரேட். கர்த்தரை தெரியாதவர்கள் உங்களை பார்த்து மகிமைப்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார், மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை புறஜாதி ஜனங்கள் மகிமைப்படுத்துவார்களா? அப்ப கர்த்தர் அதான் புத்தியுள்ள ஆராதனைகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, இது புறஜாதிகளால் நமக்கு சாட்சி வரணும், அதை பார்த்து நாலு பேர் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அந்த வாழ்க்கை வாழும் பொழுது தேவனாகி கர்த்தர் செய்கிறார், உங்கள் மேல் பிரியமாய் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருப்பாரு. எல்லாரும் என்னை கனப்படுத்தும்படி என் பிள்ளை வாழ்ந்து காட்டுறானே, அதை பார்க்கும் பொழுது உங்களை கர்த்தர் பிரியமாய் தன்னுடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்க மேல வீச பண்ணுவார். அதுதான் உங்க வாழ்க்கையில பிரகாசத்தை கொண்டு வரும். இப்ப உங்களுக்கு சப்ஜெக்டுக்குள்ள இதுதான் நம்ம போக போறோம். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதம் பெறுகிறது? இப்போ நேராக எஸ்தரின் புஸ்தகத்துக்கு நேரா போவோம். எஸ்தரின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது இதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியணும். இங்கே புறஜாதிகளின் சாம்ராஜ்யம், இந்த எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா புறஜாதிகளின் சாம்ராஜ்யம். இந்த புறஜாதிகளின் சாம்ராஜ்யத்திலே எடுத்த உடனே முதல் வார்த்தை என்ன ஆரம்பிக்குது? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. எல்லாரும் ஒரு தேசத்தை ஒரு ராஜா ஆண்டுட்டு இருப்பான், ஆனா இந்த சாம்ராஜ்யம் எப்படி இருக்குது பாருங்க, ஒரு ராஜா 127 தேசங்கள் ஆண்டுட்டு இருக்கிறான். அது எங்க ஸ்டார்ட் ஆகுது? இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. இந்து தேசம் எங்க போட்டு, இந்து தேசம் யாரை குறிக்கிறது? இந்தியாவை குறிக்குது. ஆங்கிலேய வேதாகமத்தில் மட்டும் இந்தியான்னு போட்டிருக்கோம், இந்தியாவுடைய பேர் பைபிள் இருக்குது. இந்து தேசம் இந்தியா முதற்கொண்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகளுக்கு இந்த அகாஸ்வேரு ராஜாவா இருந்தாலும் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம். என்ன சாம்ராஜ்யம் கேட்டீங்கன்னா, இது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு அடுத்ததாக வந்தது. இந்த சாம்ராஜ்யத்தில் அகாஸ்வேரு என்கிற ராஜா இவ்வளவு பெரிய ராஜாவாக 127 தேசங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தான். அப்போ ஒரு தேசத்தை ஒருத்த வந்து ஆளுகை செய்யறதையே இன்னைக்கு தலையை பிச்சுக்கிறாங்க இல்லையா? ஒரு தேசத்தை என்ன செய்ய முடியல, ஆள முடியல இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ராஜா 127 தேசங்களிலும் அவனுடைய ஆட்சியை நடத்தியிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு கல்ச்சர், ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு விதமான ஜனங்கள், ஒவ்வொரு பழக்கங்கள், ஒவ்வொரு மொழிகள் எல்லாம் வித்தியாசப்படுது. அதுல பார்க்கும் பொழுது இப்ப நமக்கு இந்தியா விட்டுருவோம். இங்க என்ன நடக்கிறது என்றால், அந்த சுல்சான் அரண்மனை இருக்கிறதான அந்த இடத்துல யூத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறதான அந்த ஒரு இடம், அங்கே இருக்கிற யூத ஜனங்களை குறித்து புறஜாதி ஜனங்கள் ஒரு சாட்சி கொடுக்கிறாங்க. இப்ப அதை மட்டும் வாசிப்போம், அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட் நமக்கு. 3:3 எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி,
உம்முடைய
ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள
ஜனங்களுக்குள்ளே
ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள்
சகல
ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும்
விகற்பமாயிருக்கிறது.
அவர்கள் ராஜாவின் சட்டங்களை
கை கொள்ளுகிறது இல்லை. இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஆமான் என்கிறவன் ஒரு பிசாசுக்கு அடையாளமானவர். இவன் ஒரு மந்திரி, அகாஸ்வேரு ராஜாவுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இருக்கிறவர். இவன் இந்த நேரத்தில் ராஜாவினிடத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றான். ராஜாவே, நாம் அரசாணையை செய்கிறதான 127 தேசங்களிலே, பல தேசங்களிலே ஒரு குறிப்பிட்ட விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரோடு ஒத்து போறது கிடையாது. அவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க. அவங்க நடக்க எல்லாமே வித்தியாசமா இருக்குது. அவங்க நம்ம சொல்ற மாதிரி எல்லாம் செய்யறது கிடையாது. நம்முடைய வழக்கங்களை எல்லாம் அவங்க கை கொண்டது கிடையாது என்று சொல்லி அவங்களை குறிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வரான். யூத ஜனங்கள், இவன் சொல்லுகிற ஜனங்கள் யாரும் அல்ல, யூத ஜனங்கள். இந்த யூத ஜனங்கள் என்னைக்குமே சொல்லுகிறேன், மார்க்க வைராக்கியம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதை நீங்க இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எடுக்கிற அந்த 4 சுவிசேஷத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். தங்களுடைய மார்க்க பக்திக்கு அவங்க எதையை செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. தங்களுடைய நியாய பிரமாணத்தை அவங்க கை கொள்றாங்க இல்லையா, அதை பிடிச்சிட்டு அதுக்காக வைராக்கிய காட்டதுல, அந்த சடங்காச்சாரங்களை கை கொள்ளுகிறதுல, அந்த படி வாழ்றதுல அவங்க ரொம்ப கிளியரா இருப்பாங்க. ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு போகிறது, தசவமா கொடுக்கிறது, அதான் பாருங்க வேற பரிசையும் சொல்லும்போது எவ்வளவு கிளியரா சொல்றான். நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுகிறேன், தசவமாக செலுத்துகிறேன், நான் இப்படி இல்லை அப்படி இல்லை, கரெக்டா அவங்க கடகடகடன்னு கிளியரா சொல்லிட்டு போறான். அவ்வளவு தூரம் மார்க்க பக்தி அவங்களுக்கு இருந்துச்சு. இப்படி வாழ்கிறதான இவர்கள் விக்கிரகாரதனையில போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த 10 கட்டளை இருக்குதே, அதை ரொம்ப கவனமாக இருப்பாங்க. விக்கிரகாரதனை பண்ண மாட்டாங்க. கர்த்தரை தவிர வேறு தெய்வம் கிடையாது, என்னை என்று வேறு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம், அதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. யெகோவா தேவனுக்கு என்று நிக்கிறதுல அவங்க கரெக்டா இருப்பாங்க. உயிரே போனாலும் சரி, அந்த யெகோவா தேவனுக்கு நாங்க நிக்கிறோன்றதுல அவ்வளவு வைராக்கியமா இருப்பாங்க. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேசுக்கு கதை பாருங்க, தெரியும் உங்களுக்கு, பார்த்தா தெரியும். எவ்வளவு தூரம் பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே மரணம் உங்களுக்கு வாசல்ல நிக்குது. எங்கள் தேவனங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படி தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த விக்கிரகத்தை வணங்கவில்லை. அதான் அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ள. இந்த வைராக்கியம் எல்லாருக்குள்ளும் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த ஜனங்கள் வித்தியாசமா இருந்தாங்க. இந்த ஜனங்களை குறித்து இந்த ஆமான் போய் ராஜாவாகி அகஸ்வரிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றான். ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. இந்த 3 அதிகாரத்தில் 4 வசனங்களை வாசிக்கலாம்.
இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாயனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டான். ஆனாலும் மொத்தவாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகூடாத போது தான் யூதன் என்றும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று
பார்க்கிறதற்கு
அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள்.
இங்கே ஆமான் என்ற ஒரு மனுஷன், இவன் ராஜாவுக்கு ரொம்ப ஜால்ரா போடுறவர். ராஜா என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமான்னு சொல்லி அதனாலேயே ஆமான்னு பேர் வாங்கினான்னு தெரியல. அவன்
ராஜா சொல்றது எல்லாத்துக்கும் அப்படியே போயிட்டு இருப்பான். சொல்லி சொல்லி ராஜாவை அப்படியே தூக்கி வச்சிருக்கிறான். ஆனா ராஜாவும் இவனுடைய காரியத்தில் அப்படியே மயங்கி போய் இவனை ஒரேடியா உயர்த்தி தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிக்க வச்சுட்டான். நிக்க வச்சது மட்டுமல்ல, தனக்கு எல்லாரும் மரியாதை செலுத்துற மாதிரி, மரியாதை சாதாரணமா இப்படி இல்ல பேசலாம் அப்படி கிடையாது, வணங்கணும் நமஸ்கரிக்கணும் ரெண்டு வார்த்தை போட்டுக்கு பாருங்க, வணங்க வேண்டும் நமஸ்கரிக்க வேண்டும். சும்மா கையை கூப்பிட்டி சோத்துற அப்படி எல்லாம் கிடையாது, சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கணும், அவனை நமஸ்கரிக்கணும். இவனுக்கான மரியாதை செலுத்தும்படி ராஜா கட்டளை கொடுத்துட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு இவன் ராஜாவை தன் கைக்குள்ள போட்டுட்டான். அப்படிப்பட்ட நிலைமையில எல்லா ஜனங்களும் இவனை வணங்கணும்னு, இவனுக்கு அவ்வளவு பெரிய பதவி உயர்வு வந்த உடனே இவன் அரண்மனைக்குள்ள ராஜாவோடு சேர்ந்து வருவான். இவனை பார்த்த உடனே ராஜாவுக்கு வணங்க செலுத்தும் போது அதே போல் இவன் காலையில் எல்லாரும் அப்படி சாட்சியாக விழுவாங்க. விழுந்து ஒரு தெய்வத்திற்குரிய ஒரு அந்தஸ்தை அன்றைக்கு அந்த மனுஷனுக்கு ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் வணங்குவாங்க அரண்மனையில், இந்த ஆமான் வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து அவங்க காலையில் விடுவாங்க எல்லாரும். ஆனா முருதைக்காய் மட்டும் நிற்பான், வணங்கவே மாட்டான். இதை பார்க்கும்பொழுது கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் வணங்குற இவன் மட்டும் மட்டும் வணங்க மாட்டேங்கிறானே, நீ ஏன் பாண்டி ராஜா கட்டளையை மீறுற, நீ வணங்குப்பான் மற்ற சொல்லி பாக்குறாங்க, நான் வணங்க முடியாதுன்றான். அப்ப இவன் யாரும் விசாரிக்கிறாங்க, இவன் சொல்றான் நான் ஒரு யூதன், நான் ஒரு யூதன், மனுஷனை வணங்க மாட்டேன், எங்களுக்கு என்று ஒரு யெகோவா தெய்வம் உண்டு, அவர் சொல்லியிருக்கிறார் என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வேற எதை நீங்க நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாத்திராம் 20:4-5 வசனத்தில் படிச்சுதான் இருக்குது, என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்தின் கீழ் இருக்கிற எந்த ஒரு சுரூபத்தையும் சேவிக்கும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் கர்த்தர் சொன்னார். அப்ப நீ எதையும் நமஸ்கரிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த மனுஷனை நான் நமஸ்கரிக்க மாட்டேன், இவரை நான் வணங்க மாட்டேன், நான் யூதன், என் ஆண்டவர் யெகோவா தேவன், அவர் சொன்னபடி நான் வாழ்வேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் இவனை நமஸ்கரிக்கிறது இல்லை சொல்லிட்டான். இது எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு, சவாலா இருந்துச்சு, இவன் இப்படி இவ்வளவு தைரியமா இருக்கிறான். நேர போய் ஆமான் கிட்ட சொல்லிட்டாங்க, ஆமானே நாங்க பாக்குற இவன் மட்டும் வணங்குறது கிடையாது, நாங்க சொல்லி பார்த்தோம், சொல்லி கூட இவன் வணங்க மாட்டேங்கிறான் என்று அவனுக்கு அவனை நல்லா ஐஸ் வைக்கிறதுக்காக இப்படி ஒரு கூட்டம் அவனிடத்துல போய் இந்த காரியத்தை போட்டுக் கொடுக்கிறாங்க. ஆமானுக்கு பயங்கர மூர்க்க கோபம் வருது, அவன் யோசிக்கிறான் இந்த யூதன் இவையனை நமஸ்கரிக்கிறேன், இவனை மட்டும் கொள்றது பெரிய விஷயம் கிடையாது, இந்த யூத குலத்தையே போட்டலாம் அடிச்சு தள்ளிடணும் முடிவு கட்டலாம். அதற்காகத்தான் அவன் நாள் குறிக்கிறான். அதை சொல்வதற்காகத்தான் ராஜா கிட்ட போய் இவன் சொல்றான், நம்முடைய தேசத்திலே எல்லா இடத்திலும் ஒரு கூட்ட ஜனங்கள் பரவி கிடக்கிறாங்க, அந்த ஜனங்கள் ராஜாவின் கட்டளையை மதிக்கிறது இல்லை. நான் சொல்றேன், அரசாங்க கட்டளை மதிக்கணுமா மதிக்க கூடாதனா, மதிக்கணும் மதிக்க கூடாது ரெண்டு பேர் இருக்குது, தெரியுமா ரெண்டு பேர் இருக்கு. சாதாரணமாய் நமக்கு அரசாங்கம் சொல்லுகிற எல்லா கட்டளைகளுக்கும் நம்ம மதிக்கணும், வரி செலுத்திலிருந்து எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும். ஆனால் நம்முடைய எந்த காரியமானாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறதால எந்த ஒரு கட்டளைக்கும் நாம் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், பிளைண்டா நம்ம போகக்கூடாது. அரசாங்கத்தின் எல்லா கட்டளைக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும், ஆனால் அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வராத பட்சத்தில் தான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒரு அரசாங்க கட்டளை வருமானால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது, தெரியுமா, ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு சொல்றாங்க தேசத்துல நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்றாங்க, கர்த்தர் சொல்றாரு சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா கவர்மெண்ட் சொல்லுது நீ யாருக்கும் சுவிசேஷம் சொல்லக்கூடாது, என்ன செய்வீங்க, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அரசாங்கம் சொல்லுது நீ ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது, என்ன செய்வீங்க, சொல்லணும், முன்ன விட அதிகமா சொல்லணும். தேவனா அரசாங்கமான வரும்போது தேவன் தான், பைபிள்
ஆதாரம் இல்லாமல் நான் பேசல, வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 அதிகாரம் நீங்க தெளிவா இருக்கணும். புரியல, எதுக்கு கீழ்படிக்கும் எதுக்கு கீழ்படிக்கும் தெளிவு இருக்கணும் நமக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க.
பேதுருவும் யோவானும்,
பேதுருவும் யோவானும்
அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
அவர்களுக்கு பிரதியுத்தரமாக
தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும்,
தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும்
உங்களுக்கு செவி கொடுக்கிறது,
உங்களுக்கு செவி கொடுக்கிறது
தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று,
தேவனுக்கு முன்பாய் நியாயமாயிருக்குமோ என்று
நீங்களே நிதானித்து பாருங்கள்,
நீங்களே நிதானித்து பாருங்கள்.
நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும்,
நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும்
பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள்,
பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். அதிகாரிகள் சொல்றாங்க, இந்த நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது, நாமத்தை பத்தி நீ பேசக்கூடாது சொல்றாங்க. உடனே பேதுரு திருப்பி கேட்கிறான், தேவனுக்கு கீழ்படுகிறதை பார்க்கிற உங்களுக்கு கீழ்படுகிறது ஒன்றும் முக்கியம் கிடையாது. தெளிவா சொல்லிட்டான், எங்கள் ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்ல சொல்லியிருக்கிறாரு, நீ சொல்லக்கூடாதுங்கிற, ஆனா தேவனுக்கு கீழ்படியா எனக்கு முக்கியம், உனக்கு நான் கீழ்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்கக்கூடாதே, தெளிவா சொல்லிட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்ப இருந்த என்ன தெரியுதுன்னா, வேத வசனத்துக்கு உட்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்கு நம்ம அப்படியே கீழ்படியணும், வேத வசனத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்கு நீங்க எதுலையுமே யார் சொன்னாலும் அரசாங்கத்தை கூட கீழ்படிய கூடாது. வேத வசனம் தான் நமக்கு கீ. கத்தர் நமக்கு பரலோகத்தில் எடுக்க போகும்போது பைபிள் வசனம் கத்தரை எடுக்க போறாரு, மற்ற எந்த சட்டத்தை வச்சு கர்த்தர் நம்மளை பரலோகத்தில் சேர்க்க போறது கிடையாது. பைபிள் சட்டத்தை வச்சு தான் கர்த்தர் நம்மளை பரலோகத்தில் சேர்க்க போறாரு. சரிதான் உங்களுக்கு? பைபிள் தான் நமக்கு கீ, அதை தவிர வேற எதுக்குமே நம்ம போகக்கூடாது. பைபிள் தான் நமக்கு முக்கியம். அப்ப இந்த இடத்துல முர்தேக்காய் தெளிவா இருந்தான், என் ஆண்டவர் யெகோவா தேவன், அவரை வணங்கி வேண்டும், அவர் வேற எதையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் வணங்க மாட்டேன் என்றார். கடைசியில் இந்த முருதைக்குடைய வாழ்க்கை நீங்க சொல்ல போன நிறைய இருக்கிறார், எப்படி சொல்றது தெரியல, டைம் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், இந்த முருதைக்காயை மட்டுமல்ல யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று ஆமான் தீர்மானம் பண்ணான். ஆனால் எந்த ஆமான் தீர்மானம் பண்ணானோ அந்த ஆமானுக்கு முன்பதாகவே கத்தர் இந்த முருதைக்காயை கனப்படுத்த ஆரம்பித்தார். இந்த முருதைக்காய் ஒரு ராஜ்யத்தின் மேல் ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷன், ராஜா மேல பற்றுதல் உள்ள மனுஷன். 6 அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் மட்டும் வாசிங்க.
அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால்,
ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினாலே
கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாச காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேவிசும் ராஜாவாகிய ஆகாஷ் வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தி மொர்தேகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தேகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தேகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமா முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான்.
ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்க வரல, கத்தர் எப்படி கிரிய செய்யற பாருங்க. இந்த முர்தேக்காய் ஒன்னும் தேச விரோதி கிடையாது, ராஜாவின் கட்டளை மீறினால தேச விரோதி கிடையாது. இவன் ஒரு தேச பக்தன், ராஜாவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்க. அவரிடத்துல ஒரு நாள் என்ன நடந்திருக்கிறது, ராஜ அரண்மனையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்டு எழுதுறாங்க. அப்படி எழுதுற வழக்கம் நாளாகமம், அந்த நாளாகமம் ஒவ்வொரு நாள் ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு வராங்க. ஒரு நாள் என்ன நடக்கிறது, ராஜாவை கொலை செய்கிறதுக்கு 2 பேர் சதித்திட்டம் போட்டு இருக்கிறாங்க. இது சதித்திட்டம் போடுகிற காரியம் இந்த முருதேக்காய் கவனிச்சுட்டான். கவனித்து விட்டு அவன் நேரம் போய் சொல்லிட்டான், இவங்க 2 பேர் ராஜாவை இன்னைக்கு கொள்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே கரெக்டா அவங்க 2 பேரை பிடித்து ராஜாவை கொல்ல நினைத்த அந்த சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டு விட்டது. இதை அன்னைக்கு ரெக்கார்ட் எழுதி வச்சுட்டாங்க. ஆனா இது ராஜாவுடைய நாலெட்ஜுக்கே போல, கீழ்மட்டத்தில் முடிஞ்சிருச்சு. 2 பேர் திட்டம் போட்டாங்க, இதை முருதேக்காய் கவனிச்சா, இவன் போய் சொன்னா அவங்களை பிடிச்சாங்க, அது உண்மை என்று தெரிஞ்சது, காரியம் முறியடிக்கப்பட்டது. ஆனால் அதை எழுதி வச்சாங்க, ஆனால் இது ராஜாவுக்கு கூட தெரியவே இல்லை. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல, தூக்கம் வராது இருக்கிறது கத்தரை அப்படி செய்யறாரு. கத்தரை முருதேக்காய் கனப்படுத்திருக்கா, தூக்கம் வராமல் வைக்கிறாரு. தூக்கம் வராததுனால இந்த ராஜா என்ன செய்யறான்,
கொண்டு வந்த புத்தகத்தை எடுத்து வாசி, என்ன நடக்குது சொல்லி எடுத்துட்டு வாசிக்க சொல்றான். வாசிக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் வருது. ஒரு நாள் ராஜாவின் கை போடுறதுக்கு ரெண்டு பேரும் முயற்சி பண்ணாங்க. அப்பொழுது மொர்தெக்கை தான் கவனித்து அதை காட்டி கொடுத்து ராஜாவை காப்பாற்றினான். ராஜாவுக்கு இந்த நியூஸ் புதுசா இருக்கும், இப்படி எல்லாம் நமக்கு நடந்துச்சா, அந்த மனுஷனுக்கு அதுக்குரிய கனத்தை செஞ்சீங்களான்னு கேட்கிறான். உடனே இல்ல, செய்யப்படல, ஒண்ணுமே கவனிக்கல, அதை விட்டுட்டாங்க அந்த மனுஷன். ராஜா சொல்றான், அந்த மனுஷனுக்கு இப்ப கனம் படணும். அந்த நேரத்தில் இந்த மொர்தெக்கை தூக்கில போடுவதற்காக தூக்கு மரத்தை செய்து விட்டு வீட்டில் வைத்து விட்டு இந்த ஆமான் ரொம்ப சந்தோஷமா ராஜாவை சந்திக்க வந்து நிக்கிறான். ராஜா அவனை பார்த்து கேட்கிறான், ராஜாவினால் கனப்படுத்தப்படுகிற மனுஷன் அவனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். இவன் நினைச்சுக்கிறான், தன்னைத்தான் ராஜா கனம் பண்ண போறார் என்று நினைத்துக் கொண்டு சொல்றான், ராஜ வஸ்திரம் அவனுக்கு தரிப்பிக்கப்பட வேண்டும், ராஜாவுடைய அந்த வண்டி சேரிட் வண்டியில ஏற்றப்பட வேண்டும், ஊரெல்லாம் சுற்றி காட்டப்பட வேண்டும், அவனுக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாம் தெண்டனிட்டு பணிய வேண்டும் என்று சொல்ல வேண்டும், இப்படி எல்லாம் செய்து அவனை கனப்படுத்த வேண்டும் அப்படி சொல்லி என்னென்ன காரியமா இருக்குதோ எல்லாத்தையும் தனக்கு தான் நடக்கும் போது நினைச்சு அவன் சொல்லிட்டான். உடனே ராஜா சொல்றாரு, சீக்கிரம் போய் அதை மொர்தெக்கைக்கு செய்ய அப்படின்ட்டு. எவன் தூக்கிலே போடணும் நினைச்சானோ அவன் கையிலேயே கர்த்தர் வண்டியை கொடுத்து அவனை பணிந்து கொள்ள வச்சார். எவன் பணிவ நினைச்சானோ இவன் வாயினாலேயே ஜனங்கள் அவனை பணியும்படிக்கு சொல்ல வச்சாரு கர்த்தர். எங்க போய் பாருங்க, கர்த்தர் எப்படி திருப்பிட்டு போறாரு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரே ரீசன் என்ன தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரே ரீசன் அதுதான். நான் ஒரு யூதன், மற்ற எல்லாரும் இத ஆமான வணங்கினாலும் நான் வணங்க மாட்டேன். நான் என் ஆண்டவரை தவிர வேற யாரையுமே வணங்க மாட்டேன். அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் ஆமான வணங்குறாங்க, என் ஒருத்த மட்டும் தனியா நிக்கிறான். ஒண்ணு சொல்ற, நீங்க கர்த்தருக்கு நீங்க புரிஞ்சு நில்லுங்க, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உலகத்துக்கு ஒத்து வேஷம் தெரியாம நில்லுங்க, கர்த்தர் உங்களை தூக்கி நீங்க யாருன்னு காட்டுவார். கர்த்தருக்கு என்று நீங்க வைராக்கியம் பாராட்டுங்க, உங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார். இந்த புக்கே இருக்கு, சொல்றதுக்கு டைம் இல்லை. இப்போ அப்புறம் நீங்க வீட்டில் படிங்க, உங்களுக்கு புரியும். டைம் ஆயிடுச்சு, கம்யூனியன் இருக்கு. ஆகினால் நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே கர்த்தருக்கு என்று பிரிந்து நில்லுங்க. கர்த்தர் அதைத்தான் சொல்றாரு, தூங்கு உடனே விடித்து மறித்தோரை விட்டு எழுந்து. இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்க, பரவாயில்ல, இன்னைக்கு எழுந்திருச்சுன்னு சார், எழுந்திருச்சு அந்த மறித்த கூட்டத்தை விட்டு வெளியே வா, வெளியே வந்து என் பக்கத்தில் நில்லு, ஆவுன்ன பிரகாசிக்க பண்றேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அந்த பழைய சகவாசம், பழைய கூட்டம், பழைய காரியங்கள் விட்டு வெளியே வா, வந்து என் பட்சத்தில் நில்லு, நான் உன்னை பிரகாசிக்கப்படுறது ஆசையா இருக்கிறேன். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு ஒரு சீரியஸா டிசிஷன் எடுங்க, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுமா? ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தூங்குகிறனி விழித்து மறித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார். அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை உங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறதெல்லாம், உலகத்தோடு இணைஞ்சு போகாதீங்க, என் சைட்ல வந்துருங்க. உலகத்தில் நடக்கிற எந்த காரியத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் செய்கிற எந்த காரியத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதிருங்கள், உங்களை பிரித்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்க எந்த அளவுக்கு பிரிந்து வந்து என் பட்சத்தில் நிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என் பிரகாசம் உங்க மேல வரும்னு கர்த்தர் சொல்றார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் குறைவு உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்குமானால், தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதாப்பா, நான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்து மனுஷரை போலவே நான் வாழ்ந்தது போதும், இனி நான் உம்முடைய வார்த்தையின்படி உங்க பட்சத்தில் உங்களுக்காக வாழணும்பா. மற்றவங்களை போலவே நான் வாழக்கூடாது. உலகத்து நபர்களோடு நான் நெருங்கி வாழ
என்னால் கூடாமல் இருக்கணும்ப்பா. துன்மார்களுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் கூட்டத்தில் உட்காரக்கூடாது. பிரித்தெடுக்கப்படுங்கள். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தவர்களாக இருக்கிற ரட்சிக்கப்படாதவனை விட்டு எழுந்திருங்கிறார் கர்த்தர். எழுந்திரு. அந்த சகவாசம் வேணாம், ரட்சிக்கப்படாத நபர்களோடு இருக்கிற நெருக்கமான சகவாசம் வேணாம், வெளியே வாங்குகிறார் கர்த்தர். அதனாலதான் இதுவரைக்கும் என்னால் உன்ன பிரகாசிக்க பண்ண முடியல, வெளியவா அதை விட்டுங்கிறார் கர்த்தர். உன்னை பிரகாசிக்க பண்ண முடியாததற்கு அதுதான் காரணங்கிறார் கர்த்தர். வெளியவா, நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேங்கிறார் கர்த்தர். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே மிகவும் ஜாக்கிரதையோடு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கவனமாய் வாழுங்கள். கடைசி மணி நேரத்திலே, கடைசி நிமிஷங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிந்து கொண்டிருக்கிறார். தெளிந்த புத்தியாய் விழிப்புள்ளவர்களாயிருங்கள். ஸ்தோத்திரமப்பா. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் சபையார் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு இன்றைக்கு நீங்க அழைத்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படியே வாழ்வார்களாக. பலன் கொடுங்கப்பா. இந்த சபை 100% பரலோகத்துக்கு வரணும்ப்பா. இருக்கிற ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாது. 100% உடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேரணும். தேவரீர் அதற்காகத்தானப்பா எங்களை கடிந்து கொள்றீங்க, புத்தி சொல்றீங்க, எங்களை உணர்த்துறீங்க, எங்களை சிக்ஷிக்கிறீங்க. அதுக்காகத்தான் இதெல்லாம் செய்யறீங்க. எங்களை எப்படியாயினும் பரலோகத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் எங்கள் மேல் வைத்திருக்கிறபடி அன்பை விளங்க பண்ணிக் கொண்டிருப்பதற்காக சொல்கிறோம். உலகத்தில் அதிபதி வருகிறான், அவருக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்ற அந்த சாட்சியை நாங்களும் சொல்லும்படி தேவரீர் நீங்க சபையார் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கு நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன்.